நிலம் நீர் நெருப்பு உயிர் நீர் விசும்பு நிராப்பகலோம் புலனாய மைந்தனோடு என்பதையாய். இந்த எட்டு வகையாக இறைவன் அடங்கி விடுகிறார். இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், நிலம் எங்கெங்கே நிலம் விரிந்திருக்கிறதோ அந்த நிலம் முழுவதும் இறைவன் இருக்கிறார். நீர் நிலமில்லாமல் அடுத்தவள சமுத்திரம் தண்ணீராக இருந்தால் அந்த தண்ணீரிலும் இறைவன் இருக்கிறார். நெருப்பு நிலத்துக்கு மேலே எங்காவது தீ எரிந்தால் அந்த தீயிலும் இறைவன் இருக்கிறார். உயிர் உயிர்னா காற்று, உயிர்ப்பு அது காற்று. அந்த உயிர்ப்பு என்பதுதான் உயிர் என்ற சொல்லாக காற்று என்ற பொருளுக்கு. நெருப்புக்கு மேலே காற்று எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு எரிவதற்கு அந்த காற்று துணை செய்கிறது. அந்த காற்று எங்கெங்கெல்லாம் உண்டோ அத்தனை இடத்திலும் இறைவன் இருக்கிறார். காற்றே இறைவனாய் இருக்கிறார். நீள் விசும்பு அந்த காற்றுக்கும் மேலே அளவிட முடியாத அளவுக்கு நீண்டு போய்கொண்டே இருக்கிற ஆகாய். சூம்பு எவ்வளவு தூரம் இருக்கு, மானம் எவ்வளவு நீளம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமானா? முடியாது. அது நீண்டு கொண்டே இருக்கும். போக போக போய்கொண்டிருப்பை தவிர எல்லையே கிடையாது. எல்லையற்றதாக நீண்டு கொண்டு போகிற விசும்பு ஆக பஞ்சபூதத்திலும் அந்த இறைவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, நிலா பகலோன் புலனாயமைந்தனோடு என்பதையாய். நிலா சந்திரனாகவும் பகலோன் சூரியனாகவும் இருக்கிறான். பஞ்சோடு இந்த ரெண்டையும் சேர்த்தம்னா ஏழாகும். அதுக்கு பிறகு புலனாய மைந்தன், எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகின்ற மைந்தனாகிய உயிர், அதை ஏவானன் என்று சாஸ்திரத்தில் இந்த பெயரை சொல்வார். நம்முடைய உயிர் தான், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற உயிர். அப்போ மண்ணு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதத்திலும் இருக்கிறான். சூரியனிடத்தில் இருக்கான், சந்திரனிடத்தில் இருக்கிறான். நம்ம மாதிரி இருக்கிற உயிருக்குள் உயிராகவும் கடவுள் இருக்கிறான். ஆக மொத்தம் எச்சினாச்சுன்னா 5, 2, 7, 1, 8. ஆனால் எண்பகையாய் உணர்ந்து நின்றான். இந்த எட்டு வகையான இடங்களிலும் அவன் கூடியிருக்கிறான். அவன் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறான். அந்த எண் உலகு ஏழனே, இன்னும் கூட அவனை பார்த்தவனால் இந்த ஒரு உலகம் மட்டுமல்ல, ஏழு உலகமும் அவன் தான். உலகு ஏழன் சொல்லும்படியாக திசை 10 என, திசைகள் 10 என்று சொல்லும்படியாக தான் ஒருவனுமே. அந்த ஒரே ஒரு கடவுள். கடவுள் பலர் என்று சொல்கிறதெல்லாம் சும்மா மக்களுடைய மத்தியிலே அறியாமையினாலே வழங்குகிறத விட, இந்த மாதிரி மாணிக்கவாசகர் போன்ற உயர்ந்த தத்துவ ஞானிகள்லாம் கடவுள் ஒருவன் தான் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். ஒருவனுமே தான் ஒருவனுமே, ஒரே ஒருவனாயிருக்கிற கடவுள் உலக ஏழன திசை 10 என பலவாகி நின்றவா, பல பொருளாக உலகத்திலே விரிந்து நிற்கின்றதே ஆச்சரியம். அந்த விரிந்து நிற்கின்றதை பாடி பாடி தோணோக்கம் ஆடாமோ, தோணோக்கம் என்ற விளையாட்டை நாம் ஆடுவோம் என்று ஒரு பெண் சொல்ற. புத்தன் முதலாகிய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோணோக்கம் ஆடாமோ. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம், புத்தன் என்று சொல்வது ஒரு சமயம். அந்த சொல்லிலேயே இன்னொரு பொருள் அவர் நமக்கு உணர்த்த வருகிறார். புதுசு பிற்காலத்திலே புதுசாக உண்டான சமயங்கள் என்பது போல புத்தன் என்றால் புத்த சமயம் என்று ஒரு பொருள். புத்தன் என்றால் புது புதுசா, புத்தம் புதுசுன்னு சொல்ற மாதிரி அதுபோல புதுசு புதிதாக உண்டான சமயம். ஆனா இது புதுசான சமயம் என்றால் பழைய சமயம் ஒன்று உண்டு. இதுல இருந்து நாம் இன்னொன்று கண்டுபிடிக்கும். இது புத்தன், இது புதிய சமயம் என்றால் பழைய சமயம் ஒன்று உண்டு. அந்த பழைய சமயத்தை மூணாவது வரையில் சொல்ற சித்தம் சிவமாக்கி, சிவத்தன்மையாக ஆக்கிற தெய்வம் என்று சொல்ற. சிவத்தின் வழியாக ஆகிற சமயம் ஒன்று, புத்தம் என்று சொல்லுகிற சமயம் ஒன்று. இந்த ரெண்டுக்கும் என்ன இடையே வேறுபாடு என்று கேட்டால், புத்தம் என்று சொல்லுகிற மதம் இருக்கே அது கௌதம புத்தர் என்ற ஒரு ஞானியினாலே உண்டாக்கப்பட்ட, அவரும் பெரிய அறிவாளி. கௌதம புத்தர் ஒரு பெரிய அறிவாளி, ஒரு ஞானி, அவராலே உண்டாக்கப்பட்டது. ஆகவே ஒரு தீர்க்கதரிசியாலே உண்டாக்கப்பட்ட மதம், அவர் பெயராலே புத்த மதம் உண்டு. ஜினன் ஜினேந்திரன் என்று சொல்லுகிற ஒரு ஞானியினாலே உண்டாக்கப்பட்டது, அது ஜைன மதம். ஆனால் இந்த சைவ மதம் இருக்கிறதே அது இது போல ஒரு ஞானியினாலே உண்டாக்கப்பட்டது அல்ல, அது இறைவனின் பெயராலேயே வருகிறது. அது இறைவனுடைய பெயர் சிவம். அந்த சிவம் என்ற இறைவன் பெயரினாலே சைவம் என்ற மதம் இருக்கிறது என்று சொன்ன. அப்ப சிவம் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், நன்மை மங்களம். சிவம் என்ற வார்த்தைக்கு நன்மையே வடிவானது, தீமையே கலக்காது. அந்த இறைவனிடத்தில் நன்மையை தவிர தீமை என்பது இல்லை. தீமையே இல்லாத நன்மையே வடிவாயிருக்கிற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? நல்லது என்ற பெயரினாலே சிவம் என்று வைத்தார்கள். சிவம்னா நம்முடைய நான் வணங்குற இந்த நல்லாஜா போன்ற சிவம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. சிவம் என்ற வார்த்தைக்கு மங்களகரமானது, நன்மையை செய்கின்றதாகிய ஒரு ஒப்பந்த கடவுள். அதுக்கு உருவம் கிடையாது, வடிவம் கிடையாது, வேறு பெயர் கிடையாது, ஒன்றுமில்லை. ஆனா உலகத்தை எல்லாம் நல்லதற்காக மனக்கட்டுக் கொண்டிருக்கு, நல்லது செய்வதற்காக முயன்று கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். அந்த தெய்வம், அது சிவம் என்றதின் பெயராலே, சிவத்தினாலே ஒரு மதம், அந்த தெய்வத்தின் பெயரால் உண்டான மதம். இது தெய்வத்தால், தெய்வத்தின் பெயரால் வந்தது, தீர்க்கதரிசியின் பெயரால் பிற்காலத்தில் வந்த மதம். அதனால் இவர் என்ன சொல்றார், இந்த பிற்காலத்து மதங்களெல்லாம் ஒன்றுக்கொண்டு தட்டுழுப்பு பற்றி நிற்க, அதாவது தடுமாறி கொண்டிருக்க, அதாவது ஒருத்தருக்கொருத்தர் வாதம் செய்து கொண்டிருக்க. அது மாதிரிதான் நடுக்காலத்திலே புத்த மதம், ஜைன மதம், சைவம், எல்லா மதங்களும் ஒன்றோடொன்று வாதாடி வீண் பொழுதை போக்கின. அப்படி மதங்கள்லாம் வாதாடி கொண்டிருக்க அது போகட்டும். ஆனால் இந்த இறைவன் என்ன பண்ணான், மாணிக்க வாசகர் இந்த வாதத்துல போய் சம்மந்தப்படுத்தாம இவருடைய மனத்தை சிவமாக மாற்றிவிட்டான். சித்தம் சிவமாக்கி இவருடைய உள்ளத்தை மங்களகரமாக நல்ல மனமாக ஆக்கினார், சிவமாக்கினார் என்றால் சிவமாகிய கடவுள் என்று அர்த்தம் இல்லைங்க. சிவமாக்கினார்னா மங்களகரம் மொழி சொல்லித்த நன்மை, நன்மை நிலையுடையதாக ஆக்கிவிட்டார். சிவமாக்கி செய்தனவே தமமாக்கும், என் மனத்தை நல்ல மனம் ஆக்குறதுனாலே நான் எதை செய்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் இறைவன் ஏற்கிட்ட நல்ல காரியங்களாகவே ஆயிட்ட. நான் தப்பு செய்தால் கூட இறைவன் என்ன பண்றான், அதை நல்லதாக ஏற்றுக்கொண்டான். இறை மன சுத்தமா வச்சு, மனசு சுத்தமா போன பிறகு ஒருவன் செய்கிற காரியம் தற்செயலா தவறாயிருந்தால் கூட அதையும் இறைவன் நல்ல பொருளாக ஏற்றுக்கொண்டு விடுவான். இப்ப கண்ணப்பர் கதையை அப்படித்தான், கண்ணப்பருடைய உள்ளம் சிவமா மாறி போச்சு, அவர் உருவமே சிவமாக அன்பா மாறிவிட்டார். அதன் பிறகு அவர் வாயால கொண்டு போய் எச்சு துப்புறாரு, மாம்சத்தை நோக்கியமா வைக்கிறாரு, காலால ஒரு பழைய பூ தள்ளுறாருன்னா அவருடைய காரியங்கள் எல்லாம் பாவ காரியங்கள்னு அர்த்தமே இல்லை. உள்ள தூய்மையா இருக்கிறவன் செய்யறதுனால அதை வந்து தீய காரியமாக அனாச்சாரமாக கொள்ள முடியாது. அதுதான் சொல்ற சித்தம் சோமாக்கி செய்தனவே தோமா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டார்களானால் அவர்கள் செய்தன எந்த காரியமாயிருந்தால், நல்லதாயிருந்தாலும் கெட்டதாயிருந்தாலும், தவமாக்கும், அதை புண்ணிய காரியமாகவே இறைவன் மாற்றுவான். அப்படிப்பட்ட அத்தன் கருணையினால் தோணோக்கம் ஆடாது. அந்த இறைவனுடைய கருணையை சொல்லி சொல்லி, அந்த கருணையை பாடி பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோமாக என்று ஒரு பெண் சொல்ற. அதன் பிறகு மார்க்கண்டேயருடைய கதை அடுத்த பாட்டில் சொல்றேன். இப்படி ஒரு பாட்டுல கண்ணப்பர், அதன் பிறகு இப்போது இந்த பாட்டுல வரும்போது மார்க்கண்டேயருடைய வரலாறு வருகிறது. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை, சாதியும் வேதியல் தாதை தனை தாழ்கிறந்தும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொக பாதகமே சோல் பற்றினவா தோக்கம். தீது இல் மாணி, தீதில்லைங்கிறது ஐ சாரியை, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனால தீது இல் மாணி, எந்த குற்றமுமே அவரிடத்தில் தன்னிடத்தில் இல்லாதவராக இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி, கல்யாணமானவர் அல்லன் மாணி என்ன பிரம்மச்சாரி. ஏன்னா அப்பதான் அந்த மார்க்கம் மார்க்கண்டேயருடைய சண்டேசர், சண்டேசர் 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 என்று சொல்லுகிறவர் ஏழு வயசு நிரம்பிறவராய் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அதனால எந்த விதமான பாவமும் இல்லாத அவர் என்ன செய்தார், சிவகர்மம், சிவகர்மங்களை செய்கிறார், சிவனுக்குரிய பூஜை செய்கிறார். கர்மம்னா செயல், சிவகர்மனா சிவனுக்கு வேண்டிய பூஜை, நல்ல காரியங்கள். சிவம் என்ற வார்த்தைக்கே மொழி சொல்ற மங்களம் அல்லது நல்ல சிவகர்மனா நல்ல காரியம் செய்தார். சிவலிங்கத்தை வச்சு அதை தெய்வமா நினைச்சு அதுல பசுபால கொண்டு வந்து ஊத்துறார் சொன்னார். அவர் செய்கிறது இப்படி மணல்ல பாலை ஊத்துறாரேன்னு அனுஷிதமா நினைக்கப்படாது. அதை என்ன நினைச்சுக்கணும், இறைவனுக்கு மனப்பூர்வமாக உள்ள சுத்தத்தோடு செய்கிறதுனால இறைவனது அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால சிவகர்மம் செய்கிறார். சிவகர்மம், அந்த சிவகர்மத்தை தகப்பனார் வந்து பார்த்தார், பின்னாடி ஒழிஞ்சிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பாதி இப்படி ஊரார் மாட்டு பாதையெல்லாம் கறந்து இப்படி மணல்ல ஊத்துறானேன்னு அவன் நினைச்சான். அவருடைய நினைப்பு மனம் சுத்தம் இல்லாமல் இது சிவலிங்கத்தை மணலை சிவலிங்கம் என்று கருதாமல் ஊற்றுகிற பால் வீணாக போகிறது என்பதை நினைத்து அந்த சிவபூஜையை அழிக்கிறார், சிவபூஜையை கெடுக்கிறார். அதான் சிதைத்தானே, சிவபூஜை செய்யாமல் செய்யாமல் தடுக்க வந்த தகப்பனாரை. அந்த தகப்பனார் யார்? சிவபூஜையை தடுக்கவர் வேறு ஒருவரும் இல்ல, தாரை எனக்கு அப்பா தான். அது மட்டுமல்ல, அவர் ஜாதியில் வேதியன், பிராமணன், உயர்ந்த ஜாதி, சாதியும் வேதியன். அப்படி அந்த சிவபூஜையை கெடுக்க வந்தவர் இருக்கிறாரே, அவர் பிறந்த குலத்தை நோக்கினால் வேதியன், வேதம் ஓடுகின்ற உயர்ந்த சாதிக்காரன். அவனுக்கு பூஜை என்பதை செய்ய வேண்டும் என்பது நல்லா தெரியும். இந்த மாதிரி பூஜை செய்தால் அது புண்ணியம் என்பதும் அவன் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்க வேண்டியவன் பிறந்ததுதான் ஜாதியை தவிர இந்த விஷயம் தெரியாதவனாக போனான். உள்ளபடிக்கே அவன் தகப்பனுக்கு சிவபூஜை என்பது என்ன என்பது தெரியாது. அதனால்தான் என் சேர்த்து விட்டான். அவன் வேதியனாக பிறந்தானே தவிர, பிறப்பால் வேதியனை தவிர, ஆனால் நியாயமாக நூல்கள் முதலத்தை அறிந்து சிவபூஜை செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியாமல் போயிற்று. அதனாலே அவன் வேதியனாக உயர்ந்த வியாதியார் பிறந்திருந்தும் பயன். அடுத்து தாதை, அதை செய்ய வந்தவன் இவனுடைய தன் மகன் தானே இந்த பூஜை செய்கிறான், செய்யட்டுமே என்று சந்தோஷப்பட்டிருக்கணும் தகப்பன். ஆகா, இந்த சின்ன வயசுலே இவ்வளவு சிவபூஜை பண்றானே என்று தகப்பன் சந்தோஷப்பட்டிருக்கிறதுக்கு பதிலாக கோபப்பற்றி அந்த பால் குடத்தை இடறான், சிவலிங்கத்தையும் காலால உடைக்கிறான். அந்த நிலையில இவர் பார்க்கிற அவன் வேதியன், அவன் தந்தை அவர்களை கொன்றால், வேதியனை கொன்றால் பிராமணஹர்ஷி பிரம்மஹர்ஷிங்கிற தோஷம் வரும், தன் தகப்பனை கொன்றால் விதாஹர்ஷி தந்தையை கொன்றவன் என்ற பாவம், ரெண்டு பாவம் தனக்கு வரும் என்று சண்டேசருக்கு தெரியும். அப்பாவை கொண்டா எத்தனை பாவம் அவருக்கு வரப்போகுதுன்னா, அவர் வேதியனா இருக்கிறதுனால பிராமணனை கொண்டதுனால பிரம்மஹர்ஷி வரும், அப்புறம் தன் தகப்பனை கொண்டான பித்ருஹர்ஷி தகப்பனை கொண்டான் என்ற பாவம், ரெண்டு பாவம் வரும். ரெண்டையும் கருதாமல் தந்தையை கொண்டுட்டாரு. என்ன சிவகர்பம் சிதைக்கிறது, பெரிய பாவம். அந்த பாவியை கொள்றதுனாலே தவறு. அவன் பிராமணனா பிறந்திருக்கலாம், தனக்கு தகப்பனா கூட இருக்கலாம், ஆனால் அவன் இப்போ தகப்பனாகவோ வேதியனாகவோ இல்லாமல் ரெண்டும் நீங்கிய ஒரு அனாச்சாரம் உடையவனா போய்விட்டான். சிவகர்மம் சிதைக்கிற பாவியாக போய்விட்டான், அதனாலே அவனை கொள்ளலாம் என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். சாதியும் வேதியன் தாதிதனை தாழ் இரண்டும் சேதிப்ப இரண்டு காலையும் பெற்றினார். ஏன் அவனை போய் கால வெட்டினும், அவன் என்ன செய்தான் என்று பார்க்க. அந்த வேதியன் நேரே வந்து கையால இருந்த குடத்தெல்லாம் தூக்கி விட்டு உடைக்கல, வேகமா வந்து ஒரு காலால அப்படி பால் குடத்தை உடைச்சான், இன்னொரு காலால சிவலிங்கத்தை உடைச்சான், ரெண்டு காலாலையும் தப்பு பண்ணிட்டான். ஒரு காலால பால் குடத்தை உடைச்சது, இன்னொரு காலத்துல அவர் மணல்ல தூக்கி வைத்த லிங்கத்தை இன்னொரு கால உடைச்சு, அப்ப ரெண்டு காலம் பாவம் பண்ணி ரெண்டு காலம் வெட்டினாதான் அவனுக்கு புண்ணியம் வரும் என்று தாழ்கிரண்டும் சேதித்த அவனுடைய இரண்டு காலையும் வெட்ட, சேதித்தல் என்றால் வெட்டுதல், அந்த சண்டேச்சனுடைய இரண்டு காலையும் வெட்டினதாலே என்ன செய்கிறான் இறைவன், அவனுக்கு ஒரு சோறு கொடுத்தாராம். இப்படி வெட்டிய அந்த மாணி என்ற பிரம்மச்சாரிக்கு ஒரு சோறு கிடைத்தது அப்படின்னு பாடுறார். பாடகமே சோறு, தன் தகப்பன் காலையை வெட்டிய ஒரு பெரிய பழி இருப்பார்கள், அந்த பழியே அவருக்கு சோறாக கிடைத்தது. சோறு என்பது பதவி, சோறு என்பது ஒரு மோட்சம், மோட்சமாகிய ஒரு பதவி. மோட்சத்துல பதமுத்தி, இன்னொன்று வந்து சாயிச்சிய முத்தின்னு ரெண்டு முத்தி. இறைவன் இருக்கிற கைலாசத்துல போய் அந்த உலகத்துல இருக்கிறது சாலோகம் என்ற பதமுத்தி, இறைவனுக்கு அந்த தொண்டு நெருங்கி செய்வது சாமீபம் என்று சொல்லுகிற பதமுத்தி, இறைவனை போலவே உருவமுடையவராக கைலாயத்தில் இருந்தால் சாரூபம் என்ற பதமுத்தி. இது மூணு பதமுத்தி தான். அந்த பதமுத்தியிலிருந்து மறுபடியும் கீழே வரலாம், மேலையும் போலாம், அது நிலையானதல்ல. அந்த மூணுக்கும் மேல்பட்ட ஒன்று சாயுஜ்யம் என்பது இறைவன் திருவடியிலே கலந்து விடுவார்கள். இவருக்கு திருவடி கலந்த நிலை கிடைக்கிற இவர் முத்தி ஒரு பதவியாகிய ஒரு மோட்சம் கிடைக்கிறது. இவர் தந்தையை கொன்றதாகிய பாவத்துக்கு இறைவன் நகர நரகத்துக்குள்ள அனுப்பியிருக்கணும், நரகத்துக்கு அனுப்பாம ஒரு பெரிய பதவியை கொண்டு வந்து கொடுத்தார். என்ன பதவி? சண்டேசனாம் பதவி கொடுக்கிறார். அது சாரூபம் என்று சொல்கிற பதவி. இறைவனுக்கு ஈசன் என்ற பெயர், இவனும் நீனமும் ஈசன் என்ற பெயரை உடையவனா சண்டீசன். இவருக்கு ஒரு ஈசன் என்ற பெயரை கொடுத்தும் என்னை போல சாருவும் பெற்று நான் கோயில் இருக்கிற இடங்கள்லாம் நீனும் கோயில்ல வந்துடு என்று சொல்லி அவரை அந்த சண்டீசர் என்ற பதம் கொடுத்து விட்டார். அதைத்தான் இங்கே சோறு பற்றினவா. அந்த பதவி கிடைத்ததை பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம். இந்த இடத்துல அந்த சோறு என்று சொல்லை இன்னும் கொஞ்சம் உனக்கு நான் அறுத்தமாக இருக்கு. பதவிதான் என்ற பொருளை உங்களுக்கு காட்டு. அப்போ இதே போன்ற கதை இந்த ஒரு நிலையை நம்முடைய திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில சொல்ற. ஏ சண்டேசருடைய கதையை திருநாவுக்கரசர் சொல்ற. தழைத்ததோராத்தியின்கு தாவரம் மணலால் கூப்பி. திருவாப்பாடிங்கிற ஊர், அங்க மன்னியாருன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரையில ஒரு பெரிய ஆட்டி மரம், அந்த திருவாச்சி பூன்னு சொல்றவன், அந்த திருவாச்சி பூ பூக்கிற ஒரு ஆட்டி மரம் ரொம்ப தழைச்சி வெடிக்கு. அது ஆற்று மணல்ல நிழல் தரும். அந்த மரத்தின் நிழல்ல மணல் வெளியில போய் சண்டேசர் உட்கார்ந்தார். தழைத்ததோராட்டியின்கு அங்கிருந்து ஆற்று மணலையே ஒரு லிங்கமா குவிச்சு வைக்கிறார். தாவரம் மணலால் கூப்பி. தாவரம் என்பது லிங்கம். லிங்கத்தை மணலால் குவித்தார். அதன் பிறகு அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து உண்டாற்ற. அந்த இடத்துல பசுப்புள்ளிய பாலையெல்லாம் கறந்து கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அவர் அபிஷேகம் பண்ணினார். அப்படி பண்ணி கொண்டிருக்கிற போது தகப்பனார் பின்னடியா வந்து தவறு செய்து விட்டார். பிழைத்த தன் தாரையே, குற்றம் செய்த தந்தை. என்ன குற்றம்னு சொல்லல, வாயால் சொல்ல கூசுறார்கள். என்ன, பால் குடத்தை காலால் உதைத்தல் என்பது ஒரு குற்றம். அந்த சிவலிங்கம் மனநா செய்தார், சிவலிங்கத்தையே உதைத்தார் என்று சொல்லும். இந்த ரெண்டு குற்றங்களை அவர்கள் சொல்லுவதற்கு வாயால் கூசி பிழைத்த தாரை, குற்றம் செய்த தந்தை என்று மட்டும் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இங்கும் கூட என்ன பண்ணார் பாருங்க, தீவில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தான், சிவபூஜையை அழித்தான். என்ன செய்து அழித்தான்னு சொல்லல, அதை சேர்க்கிறார் தான். கதை சொல்லி ஆகணுமேனு ரெண்டையும் விளக்கமாக நமக்காக சொல்லி இருக்கிற. இந்த பிழைத்த தாரை தாளை பெருங்கொடு மறுவால் வீச, ஒரு கோடலி என்ற ஒரு ஆயுதத்தினாலே காலை வெட்டிவிட. அப்ப இறைவன் என்ன பண்ணார், குழைத்ததோர் அமுதம் என்றார். அவருக்கு அமுதம் கொடுத்தார். அமுதம்னா சோறு அர்த்தம். இங்க பாருங்க, சோறுங்கிற வார்த்தையும் அந்த அப்பர் சொன்ன அமுதம் என்ற வார்த்தையும் ரெண்டும் ஒன்னா சேருங்க. அப்படி சேர்த்தாதான் இதனுடைய பொருளை நமக்கு கண்டுபிடிச்சுக்கோம். இங்க ஒரு சோறுங்கிறாரு, அவர் அமுதங்கிறார். அமுதத்தை சோத்த அமுதம் என்று சொல்லுவோம். அதனால அப்பா சோறு என்பதும் அமுதம் என்பதும் வேறு ஒரு பொருள்ல இருக்குது. அதாவது நாம் சாப்பிடுற சாதாரண சாப்பாடு அல்ல, இது இறைவனுடைய ஒரு திருவருள் பேரின்பம். அந்த திருவருள் இன்பத்தை இந்த சோறு என்ற வார்த்தையால் குறித்திருக்கிறார்கள், அமுதம் என்ற வார்த்தையால் குறித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இறைவனது பேரின்பத்தைத்தான் இங்கே இந்த வார்த்தையால் சொல்லி இருக்கிறார். சிதம்பரத்துக்கு திருநாவுக்கரசர் போனார். அந்த சிதம்பரத்தை பத்தி அவர் பாட்டு பாடுறார். சிதம்பரத்துல நாலு வீதியில போனா நிறைய சத்திரங்கள். எந்த சத்திரத்து பக்கம் போனாலும் இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள உட்காராச்சு சாப்பாடு போடுறாங்க. இதை அவர் அந்த காலத்துல பார்த்தார். பார்த்துட்ட உடனே இந்த சிதம்பரத்துல நிறைய சோறு கிடைக்கிறது. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றமும் பலம். எங்க போனாலும் அன்னம் பாலிப்பு நடத்துகிறார்கள், சோறு போடுகிறார்கள் தில்லையிலேன்னு பாடினார். அவர்கள் தில்லையிலே மனத்துக்கு மனம் சோறு போடுகிறார்கள் என்பதை மட்டும் அவர் பாடல. இது அங்க நீங்க தில்லைக்கு போனா இப்படி அங்க தெரு தெருவா உட்காந்துட்டு இந்த சோறு சாப்பிடும் சாப்பிடலாம். ஆனா அந்த சோற்ற வேணாமல் நீங்க கோயிலுக்குள்ளே போய் நடராஜ பெருமானை பார்த்து அந்த தரிசனம் செய்தால் அந்த இறைவன் ஒரு அன்னம் கொடுப்பான். அவன் அங்க ஒரு அன்னம் பாலிப்பான். அது என்ன அன்னம்னா பேரின்பர். அதத்தான் அவர் சொல்றார், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம் பலம். அந்த பேரின்பத்தை பாலிக்கின்ற தில்லையில இருக்கிற சிற்றம்பலம், சிற்றம்பலத்திலே ஒரு அன்னம் கிடைக்குது. அந்த அன்னம் தான் பேரின்பம். அப்ப அன்னம் சோறு அமுது மூணு பேரி மூணு சொல்லி சேர்த்து பாருங்க, மூணும் ஒரு பதவி பேரின்பம் என்று சொல்கிற கருத்துல ஒத்து வரும். அதனாலே சண்டீசனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதகமாய் பாதகமே அவருக்கு சோறு பதவியாக பற்றினவா கிடைத்ததை பாட்டாக பாடி தோணோக்கம் நாம் ஆடுவோம் என்று இந்த பாட்டுல அந்த சண்டேசருடைய கதையை சொன்ன.